வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. மலாவி சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் திரு லாசரஸ் சக்வேராவுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் ஆயுர்வேத மருத்துவமுறை சிறந்த வளர்ச்சியை கண்டு வருவதாக ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. மொத்தம் 43 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய இம்மாதம் 25ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனு மீதான பரிசீலனை 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வேட்புமனுக்களை திரும்பப்பெற இம்மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். அடுத்த மாதம் 13ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மலாவி சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் திரு லாசரஸ் சக்வேராவுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். பல்வேறு விவகாரங்களில் பிரதிநிதிகள் நிலையிலான கூட்டமும் இன்று நடைபெறவுள்ளது. முன்னதாக நேற்று இந்தியா மலாவி வர்த்தக கூட்டத்தில் உரையாற்றிய திருமதி திரௌபதி முர்மு இரு நாடுகளுக்கிடையே வேளாண்மை, சுரங்கம், எரிசக்தி, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரித்து வருவது குறித்தும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்தியா மலாவியின் 4வது பெரிய வர்த்தக கூட்டாளியாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். மலாவியின் பல்வேறு துறைகளில் இந்தியாவின் சார்பில் 500 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்தியர்களை சந்தித்து உரையாடினார். சிறப்பு வாய்ந்த பணிகளில் தொடர்ந்து ஈடுபடுமாறு அவர்களை குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் வேலைவாய்ப்பு முகாமை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். சர் விஸ்வேஸ்வரய்யா மைதானத்தில் நடைபெறவுள்ள 2 நாள் முகாமில் 150 நிறுவனங்கள் பங்கேற்கவுள்ளன. இந்திய எஃகு ஆணையம், தேசிய கனிமவளக் கழகம் உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்த முகாமில் இடம்பெறுகின்றன. மாண்டியா பகுதியைச் சேர்ந்த 3000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை அளிக்கும் வகையில் இந்த முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் 2014ஆம் ஆண்டு முதல் ஆயுர்வேத மருத்துவமுறை சிறந்த வளர்ச்சியை கண்டு வருவதாக ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய ஆயுர்வேத ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் அதன் உலகளாவிய வாய்ப்புகள் குறித்த சர்வதேச மாநாட்டில் அவர் உரையாற்றினார். சர்வதேச அளவில் ஆயுர்வேத சிகிச்சை முறையை பிரபலப்படுத்த பல்வேறு திட்டங்களை அரசு தொடங்கியுள்ளதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி வி சந்திரசூட் மருத்துவத்துறையில் ஆயுர்வேதத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். மருத்துவ முறைகளில் ஆயுர்வேத சிகிச்சை எதிர்காலத்தில் முக்கிய இடம்பெறும் என்றும் அவர் கூறினார். 3 நாட்கள் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் உடல் நலனுக்கு ஆயுர்வேத மருத்துவத்தின் முக்கியத்துவம் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. மத்திய பிரதேசம், பஞ்சாப், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் நெடுஞ்சாலைகளை புதுப்பிப்பதற்கான நிதி ஒதுக்கீட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி, மத்திய பிரதேசத்தில் போபால் கான்பூர் பொருளாதார வழித்தடத்திற்காக 3500 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வடக்கு பாட்டியாலா புறவழிச்சாலை அமைப்பதற்கு 1250 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பரேலி புதான் தேசிய நெடுஞ்சாலையின் மேம்பாட்டிற்காக 1575 கோடி ரூபாய் ஒப்புதல் தரப்பட்டுள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ராபி பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. தங்களுக்கு இது மிகுந்த பயனளிக்கும் என்று தமிழகத்தின் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் கூறியுள்ளார். இது விவசாயிகளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்றும் அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
நான் வேளாண் வணிக தொழில் கூட்டமைப்போட மாநில தலைவர். விவசாய விளைபொருட்களுக்கு விலையை ஏற்றி கொடுத்துருக்காங்க, அதற்கு நன்றி. விவசாயிகள் வந்து விவசாயத்தில் 4 மாதம் கூலியும் சேர்த்து கணக்கு பண்ணால் நஷ்டம் வருது, அதனால தான் விவசாயத்தை விட்டு விலகிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இது வந்து அமையும்னு நினைக்கிறோம். உடவர செலவுகள் வந்து ஏறிட்டே போகிற பட்சத்தில் இந்த மாதிரி விலையேற்றம் ஒன்றி தான் விவசாயிகளுக்கு விவசாயம் செய்யணுன்ற நம்பிக்கையை தரும். இதை அளித்ததற்கு மத்திய அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக விவசாயிகள் சார்பாக ஏற்றி கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்து.
நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வடகிழக்கு பருவமழை குறித்த ஒரு பார்வை. ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
நாடாளுமன்றத்தில் விவாதங்களை மேற்கொள்ளவும் ஆவணங்களை காப்பதற்கும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் அவர் பங்கேற்று உரையாற்றினார். இந்தியாவின் தொழில்நுட்பம் சார்ந்த காகிதமில்லா நாடாளுமன்ற நடவடிக்கைகளை மற்ற நாடுகள் பாராட்டுவதாக அப்போது திரு ஓம் பிர்லா கூறினார். மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளன. மும்பையில் நேற்று மகா விகாஸ் அகாதி கூட்டணி கட்சித் தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றது. சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சஞ்சய் ராவத், மகாராஷ்டிர மாநில காங்கிரஸ் தலைவர் திரு நானா பட்டோல் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். மொத்தம் 288 தொகுதிகளைக் கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கிடையே நந்தத் மக்களவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக திரு ரவீந்திர சவானை அக்கட்சி அறிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் தாட்டியா அரசு மாவட்ட மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் மகளிர் பாதுகாப்பிற்காக எச்சரிக்கை கருவி பொருத்தப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் பணிபுரியும் பெண் ஊழியர்களின் பாதுகாப்பிற்காக இந்த கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெண் ஊழியர்களுக்கு ஆபத்து ஏதும் ஏற்பட்டால் அவர்கள் இந்த எச்சரிக்கை கருவியை அழுத்தியவுடன் 5 நிமிடங்களுக்குள் பாதுகாப்பு பணியாளர்கள் விரைந்து சென்று அவர்களை மீட்க முடியும் என்றும் அவர் கூறுகிறார். மருத்துவமனையின் 3 தடங்களிலும் பணியாளர்களின் அறையில் இந்த எச்சரிக்கை கருவி பொருத்தப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் மகளிரின் பாதுகாப்பிற்காக முதன்முறையாக டாட்டியா அரசு மருத்துவமனையில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலம் திப்லாங் ரயில் நிலையத்தில் அகர்தலா லோக்மானிய திலக் எக்ஸ்பிரஸ் ரயிலின் 8 பெட்டிகள் நேற்று தடம் புரண்டன. இதில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. விபத்து குறித்த தகவல் கிடைத்ததும் மீட்புப் பணிக்காக நிவாரணம் மற்றும் மருத்துவப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு லும்திங்கிலிருந்து சிறப்பு ரயில் ஒன்று சம்பவ இடத்திற்கு சென்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இந்த விபத்தையடுத்து லும்திங் பத்ரபூர் வழித்தடத்தில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். மொரீஷியஸ் நாட்டில் புதிய தண்ணீர் குழாய் அமைப்பதற்கான திட்டத்திற்காக இந்தியா 487 கோடி ரூபாய் கடன் வழங்கியுள்ளது. இதன் மூலம் அந்நாட்டில் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய தண்ணீர் குழாய்கள் அமைக்கப்படவுள்ளது. பாரத ஸ்டேட் வங்கியின் மூலம் இந்த நிதியுதவி அளிக்கப்படுகிறது. இதற்கான கடிதத்தை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மொரீஷியஸ் வெளியுறவு அமைச்சர் திரு மனீஷ் கோபினிடம் வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ரித்விகா ஷிவானி கதே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 21-14 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வெய் லியாங் டான் லிங் யாப் இணையை வென்றது. லண்டன் டபிள்யூஆர் செஸ் மாஸ்டர்ஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கோப்பையை வென்றார். இறுதியாட்டத்தில் அவர் பிரான்சின் மேக்சிம் வாஷிர் லாக்ரேவை 2-1 என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றார். செர்பியாவில் நாளை மறுநாள் தொடங்கவுள்ள ஐரோப்பிய செஸ் கிளப் போட்டியில் அர்ஜுன் எரிகேசி பங்கேற்கவுள்ளார். அல்மாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அர்ஜென்டினாவின் கீடோ ஆண்ட்ரோசி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் ஷெவ்சென்கோ டிமோஃபி ஸ்கட்டோவ் இணையை வென்றது. தமிழ்நாடு தில்லி அணிகளுக்கு இடையேயான ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. தில்லியில் இப்போட்டி நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வென்று இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. மலாவி சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் திரு லாசரஸ் சக்வேராவுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் ஆயுர்வேத மருத்துவ முறை சிறந்த வளர்ச்சியை கண்டுவருவதாக ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ரித்விகா ஷிவானி கடே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.